அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அம்மா பஅத் ஃபக்கத் கால் அல்லாஹ் தபாரக வதஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم صدق الله أن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء متفق عليه إلا أبقلهم بغلشهم முழு உலகையும் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு முற்றிலும் தெளிவான ஒரு மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழ்க்கையில் மனிதர்கள் என்ன அடிப்படை தேவைகளோடெல்லாம் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் தெளிவாக தெளிவுபடுத்தும் குர்ஆனையும் ஹதீஸையும் கியாமத்து நாள் வரை மனிதர்களாகிய நம்முடைய வழிகாட்டியாக அல்லாஹ்இருக்கிறான். எனவே மனிதன் வாழ்க்கையின் எந்த ஒரு விடயத்தையும் தன் இச்சை பிரகாரம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவான புத்திமதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனோ இச்சையை பின்பற்றுவது மனிதர்களில் சாதாரண அறிவுள்ளவர்களின் கருத்துக்களை எடுத்து வாழ நினைப்பதெல்லாம் ஒரு மோமினுடைய சிபத்தாக இருக்க முடியாது. என்ன ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் குர்ஆன் ஹதீஸை அணுக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு துக்ககரமான நஷ்டமான நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு எழ அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர நாம் குர்ஆன் ஹதீஸையே அணுக வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு மாறி மாறி புத்திமதிகளாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, பல்வேறுபட்ட தலைப்பில் பல்வேறுபட்ட முறையில் இந்த மிம்பர் மேடைகளிலே மனித வாழ்வின் மிக முக்கிய அம்சமான ஒன்றான திருமணம் என்ற ஒன்று அடிக்கடி பேசப்படுகிறது. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குகின்ற அடியார்களை உருவாக்க அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற நல்லோர்களை உலகத்தில் உருவாக்க அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருக்கும் இன பரம்பலின் அடிப்படை அது திருமணமாக இருக்கிறது. எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு தேசத்தில் வாழக்கூடிய மனிதனும் இந்த திருமணம் என்ற ஒன்றோடு இணைந்தவனாக இருக்கிறான். திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு இபாதத்தாக கணிக்கப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு சுன்னாவாக ஆக்கியிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்வின் நடைமுறையிலே 11 தடவைகள் இந்த திருமண பந்தத்தில் இணைந்து திருமணம் என்பது வாழ்வின் எவ்வளவு நீண்ட இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திலே மிக முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை சஹாபாக்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திருமணம் என்றால் அது ஒரு உயர்ந்த உன்னதமான சுவனத்தின் பாதையை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காட்டுகின்ற ஒரு தெளிவான வழிமுறையாகும். ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் பாவகரமான நிகழ்வுகளில் ஈடுபட்டு விடாமல் இருப்பதற்கும், அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்வதன் ஊடாக அல்லாஹுவை ஆகரத்தை நம்பியவர்களாக வாழ்வதற்கான வழியை கட்டியம் காத்து கொடுக்கக்கூடிய ஆக பெரும் பொறுப்பை அல்லாஹு தாலா திருமணத்திற்கு வைத்திருக்கிறான். அதனாலே திருமண சட்டங்கள் பற்றி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய இன்றைய தலைப்பு உலகளாவிய அடிப்படையில் நாம் பார்க்கும் போது ஆண்களும் பெண்களும் மனோ நிம்மதியற்றவர்களாக இருப்பதற்கு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிளவுகளும் பிரச்சனைகளும் புரிந்து கொள்ளா தன்மைகளும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, ஒரு பெண் ஒரு ஆணை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தாலா ஆண்களை பெண்களை குர்ஆனில் சொல்லும் போது ஒருவரை ஒருவருக்கு ஆடையாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே ஆடை என்பது உடலோடு ஒட்டி இருக்கும், உடலை பாதுகாக்கும், மானத்தை மறைக்கும், மனிதன் அதை கொண்டு பெருமை அடித்துக் கொள்கிறான். ஆக இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை கொண்டு ஒரு மனிதன் உள்ளத்தில் சந்தோஷம் அடைய வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொண்டு சந்தோஷம் அடைவது போல ஒரு பெண்ணும் ஒரு ஆணை கொண்டு திருப்தி காண வேண்டும். இப்படியான திருப்தியின் இல்லமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குடும்பத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை மனிதர்கள் எப்படி அமைத்துக் கொள்கிறார்களோ, எந்த நோக்கத்தோடு அமைத்துக் கொள்கிறார்களோ, திருமணம் என்றால் என்ன என்று விளங்கி செய்கிறார்களோ, அதன் அடிப்படையிலேயே அல்லாஹு தாலா அந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பினை அல்லாஹ் உலகத்தில் வழங்குகிறான். ஒரு வியாபாரம் செய்வதற்கு உலகத்திலே வியாபாரி நோக்கம் என்ன என்று விளங்கி இருக்கிறார். ஒரு வாகனத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநர் அவர் தன்னுடைய இந்த வாகனம் எங்கு போய் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் விளங்கி இருக்கிறார். அதனால் அந்த வாகனத்துடைய பல்வேறு விஷயங்களை புரிந்து வைத்திருக்கிறார். இது போல உலகத்தில் என்னென்ன கைங்கரியங்களில் எல்லாம் மனிதர்கள் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இதை எப்படி அனுபவிக்க வேண்டும், இதை எப்படி ஆட்செலுத்த வேண்டும், இதை எப்படி நடக்க வேண்டும், இதை எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டோலிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விளங்கி இருக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நம்மிலே அதிகமானவர்கள் திருமணம் என்ன, திருமணம் என்றால் என்ன, அது என்ன நோக்கத்திற்காக உலகத்தில் அல்லாஹ்வினால் ரசூலினால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை விளங்காத வண்ணம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதனாலே வாழ்க்கையிலே விளங்காமல் வாகனம் எடுத்தால், நோக்கம் புரியாமல் வியாபாரம் செய்தால், ஏன் நோக்கம் என்ன என்பதை விளங்காமல் வீடு கட்டினால், உலகத்தில் இந்த சர்வ சாதாரணமான மனிதர்களுடைய வெளிப்புற தோற்றங்களை அதாவது நிம்மதியாக சந்தோஷமாக ஆக்குகின்ற இந்த வஸ்துக்களுடைய நோக்கம் புரியாமல் செய்தாலே மனிதன் கடன்காரனாகி விடுகின்றான், தோற்று விடுகின்றான், வியாபாரம் தோல்வியில் அடைந்து விடுகிறது, நஷ்டம் அடைந்து விடுகிறான் என்றால், ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஆத்ம சாந்தியை உண்டாக்கக்கூடிய, ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் போது அந்த மனிதனுடைய உள்ளத்திலே சந்தோஷங்களை நிலைநிறுத்தக்கூடிய இந்த திருமணம் என்ற மேலான பந்தத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளாமல் செய்தால், ஒரு வாலிபன் திருமணத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் செய்யும் பொழுது பெற்றோர்கள் தன்னுடைய இளமையான இந்த மகனுக்கும் மகளுக்கும் நான் ஏன் திருமணம் செய்து வைக்கிறேன் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது எப்படி அன்பார்ந்தவர்களே இந்த திருமணத்தினூடான சந்தோஷத்தை இவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியும்? இன்று இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில் நாலா புறங்களிலும் எடுத்துக் கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் வாழுகின்ற வீதாசாரங்களை விட மிக அதிகமாக தலாக் என்று சொல்லக்கூடிய டிவோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது, விவாகரத்து. இது ஏன் நடக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, திருமணம் ஒரு ஆணையும் பெண்ணையும் புரிந்து கொள்வதற்காக சொன்ன விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆண்டத்திலே இல்லாத விட்டுக் கொடுப்பு, ஒரு பெண்ணிடத்திலே இல்லாத விட்டுக் கொடுப்பு, அது குடும்ப பிளவாக ஆகிறது. இங்கு இருக்கக்கூடிய நம்மிலே அதிகமானவர்கள் திருமணம் செய்திருக்கிறோம், மனைவியோடு இரவு நமக்குள்ளே ஏற்பட்ட தகராறு, நமக்குள்ளே ஏற்பட்ட மனக்கசப்பு அது பகல் வரை நீடிக்கும் என்றால், நம்முடைய தொழிலிலே நமக்கு சரியான சிந்தனை ஓடுவதில்லை. வாகனம் செலுத்தும் போது நாம் வாகனத்தை செலுத்துவோம், ஆனால் நம்முடைய உள்ளம் நம்மை எங்கோ செலுத்திக் கொண்டிருக்கும். இப்படியெல்லாம் ஒரு மனைவியில் ஏற்படுகின்ற மனக்குமுறல், ஒரு மனைவியோடு ஏற்படுகின்ற சந்தோஷமின்மை, ஒரு மனைவியோடு ஏற்படுகின்ற முரண்பாடு ஒரு மனிதனை வாகன விபத்துக்கு உள்ளாக்கிறது, வியாபாரத்தை செய்ய விடாமல் தடை செய்து விடுகிறது என்றால், அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த திருமணம் ஒன்றரை கலந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலேதான் ஒரு கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இன்று கோர்ட் என்று ஒன்றிருக்கிறது, சமாதான நீதவான் என்று இருக்கிறார்கள், காலி என்று இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது இந்த திருமணத்திற்கு. எனவே இஸ்லாம் இந்த திருமணத்தை எவ்வளவு பெரிய ஒரு கடமையாக, எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான ஒரு தொடர்பாக ஆக்கியிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமணத்தை மிக உயர்ந்த ஒரு இபாதத்தாக, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு சுன்னாவாக ஆக்கியிருக்கிறார்கள். திருமணம் என்றால் என்ன? உலகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட முதலாவது உறவே திருமணம் என்ற உறவுதான். திருமணத்தின் ஊடான கணவன் மனைவி என்ற உறவுதான். ஒரு ஆணும் பெண்ணும் முதன் முதலாக ஒன்று சேர்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த முதலாவது உலக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சந்தோஷமான குதூகலமான கொண்டாட்டமான நிகழ்வு என்றால் அது திருமணத்தின் நிகழ்வுதான். உலகத்தில் முதல் மனிதர்களான ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் உலகத்திலே இணைந்தது திருமணத்தின் ஊடாகத்தான். அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட உறவு கணவன் மனைவி என்ற உறவுதான். அங்கிருந்துதான் உலகத்தில் ஏனைய சகல உறவுகளையும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே இந்த திருமணம் வந்து சொர்க்கத்திலே நிறைவேறியது. அதனாலே தான் குர்ஆன் சொல்லுகிறது, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி ஆகரத்தின் மீது நம்பிக்கை கொண்டு மரணத்துக்கு பின்னால் நீண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதன் பேரில் உள்ளத்தால் உறுதி கொண்ட மனிதன் அவர் ஆணாக பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு நாம் கியாமத்துடைய நாளையில் எப்படி திருமணம் செய்து வைப்போம்? என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய பார்வை பெற்றிருக்காத அந்த கண் அழகிகளை நாம் அவர்களுக்கு மனைவியாக திருமணம் செய்து நாமே வைப்போம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே சொர்க்கத்திலே ஆரம்பித்த இந்த திருமணம் மறுபடி சொர்க்கத்திலே போய் முடிய போகிறது. இதற்கு இடைப்பட்ட இந்த கால எல்லையில் தான் இந்த திருமணத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. திருமணம் என்றால் அன்பார்ந்தவர்களே, அது ஒரு ஆணும் பெண்ணுடைய உள்ளங்கள் இணைந்து அவர்களுக்குள்ளே உள்ளத்தால் சந்தோஷமாக அதாவது திருப்தியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நம்முடைய சமூகத்தில் இருக்கும் அந்த ஆண் பெண்ணுடைய மூத்தவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் ஒரு உடன்படிக்கைக்கு பேர் தான் அன்பார்ந்தவர்களே திருமணம் என்பது. நாம் இதை ஏன் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது என்றால், நம்மிடத்தில் ஏராளமான பிரச்சனைகள் வருகிறது. கணவன் மனைவி என்ற அடிப்படையிலே அவர்களுக்குள்ளே புரிந்து உணர்வு இல்லாமையினால், ஒரு கணவன் தன்னுடைய பொறுப்பை விளங்காமையினால், ஒரு மனைவி தன்னுடைய பொறுப்பை விளங்காமையினால், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியினுடைய மூத்தவர்கள் அவருடைய பொறுப்புகளை சரியாக உணர்த்தாமையினால், அன்பார்ந்தவர்களே, வெளியிலே அவர்கள் ஏதாவது நிகழ்வுகளுக்கு சென்றால் மிக உள்ளத்தால் நெருங்கியிருக்கும் கணவன் மனைவியைப் போல நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களிலே நெருப்புக்கள் மூட்டப்பட்டிருக்கிறது, தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கணவனுக்கு மனைவியின் மீது சந்தோஷம் இல்லை, ஒரு மனைவிக்கு கணவனின் மீது சந்தோஷம் இல்லை. விட்டுக் கொடுப்பு இல்லாத வாழ்க்கை, புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை. பல குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டால் இன்னும் அவர்களுக்குள்ளே ஏராளமான பிரச்சனைகள். பல குழந்தைகளுக்கு தந்தையாகிவிட்டார் இன்னும் தன்னுடைய மனைவியை புரிந்து கொள்ள முடியாத தன்மை. அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக இந்த திருமணம் ஒரு ஆணையும் பெண்ணையும் விளங்கிக் கொள்வதற்காக உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த மேலான உறவை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சமூகத்தின் முன்னிலையிலே அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கிறார். ஹதீஸ் சமூகத்தின் முன்னிலையிலே செய்ய சொல்லியிருக்கிறது. ஏன்? அது சமூக அங்கீகாரம் பெற்ற ஒரு உறவை உலகத்தில் வலுப்படுத்துகின்ற முறையாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா திருமணத்தை உண்டாக்கியிருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே திருமணம் என்பது அது அல்லாஹ்வினால் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு உறவாகும். நாளை கியாமத்துடைய நாளையிலும் இந்த திருமணத்தின் உறவுகள் பற்றி விசாரணை நடத்தப்படும். யாருடைய மகன், யாருடைய மகள், யாருடைய இன்னாருடைய மகன், இன்னார், இன்னாருடைய மகன், இன்னார் என்று அந்த தாய் தந்தையர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்களை பெண்களை கியாமத்துடைய அந்த சன்னிதானத்தில் அல்லாஹ் பிரிக்கவிருக்கிறான். எனவே இங்கு ஏற்படுகின்ற தாய் தந்தை என்ற உறவு, இங்கு ஏற்படுகின்ற கணவன் மனைவி என்ற உறவு, அது அல்லாஹ்வின் சன்னிதானம் வரை அது உச்சரிக்கப்பட இருக்கிறது. அதனாலே அன்பார்ந்தவர்களே, திருமணத்தை முன்னின்று நடத்தக்கூடிய அந்த திருமணத்தின் வழிதாரர்கள், அந்த திருமணத்தின் பொறுப்புதாரிகள் திருமணம் என்றால் என்ன என்று ஆரம்பத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமணம் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது வாலிபர்களுக்கு ஒரு புத்திமதியாக சொன்னார்கள். வாலிபர்களை விழித்து சொன்னார்கள், யா மாஸர சபாப் மனுஸ்தத அமின்குமுல் பா ஃபலியத ஜவ்வஜ் என்று சொன்னார்கள். வாலிபர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், வாலிபர்களே, உங்களில் யாருக்காவது திருமணத்தின் தேவை இருக்கிறது என்றால், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றால், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபலியத ஜவ்வஜ் மனுஸ்தத அமின்குமுல் பா என்று சொன்னார்கள். உங்களிடத்திலே வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது என்றால், என்றால் அன்பார்ந்தவர்களே, ரெண்டு கருத்துக்களை முஹதிஸுங்கள் சொல்லுவார்கள், உலமாக்கள் சொல்லுவார்கள். ஒன்று, அவரிடத்தில் இருக்கக்கூடிய உடல் தகுதி, ஒரு பெண்ணுடைய உடல் ரீதியிலான வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உடல் தகுதி. இரண்டாவதாக, அந்த உடல் தகுதி பெற, அந்த உடல் உற்சாகம் அடைய, அந்த உடல் எந்தெந்தும் நீடித்து அது சுகமான உடலாக இருக்க, அதாவது நோயற்றதாக, சக்தி உள்ளதாக, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் அளவிற்கான தைரியம் உள்ளதாக உடல் இருப்பதற்கு அடுத்தபடியாக அந்த உடலை பராமரிக்கின்ற உணவினுடைய தேவை இருக்கிறது. அது போன்று உணவு, உடை அந்த பெண்ணுடைய வாழ்க்கையின் அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இந்த சேவைகளுடைய அந்த விடயத்தில் தன்னிச்சையாக தன்னுடைய வியாபாரத்திலிருந்து, தன்னுடைய தொழிலிருந்து, தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பெண்ணுக்கு செலவழிக்கும் ஆற்றல் கொண்ட அந்த வாலிபர்களை பார்த்துதான் இஸ்லாம் சொல்லுகிறது, மனுஸ்தா அமின்குமுல் பா ஃபலியதஜவ்வஜ் என்று சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இதை நாம் பல்வேறு தலைப்புகளிலே நிக்காஹ் பயான்களிலே மிம்பர் மேடைகளிலே நாம் மட்டுமல்ல ஏராளமான உலமாக்கள் சொல்லுகிறார்கள். ஒரு ஆண் என்பவர் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துள்ளவராக இருக்கிறார். உலகத்திலே நாம் பார்க்கிறோம் பல படிப்புகளை படித்தால் அதற்கு இறுதியிலே சர்டிபிகேட் கொடுப்பார்கள், பட்டம் கொடுப்பார்கள், பிஏ என்பார்கள், எம்ஏ என்பார்கள், எம்பிபிஎஸ் என்பார்கள், 8 வருஷங்கள், 10 வருஷங்கள், இப்படியாக பல வருடங்களை ஏதோ ஒரு கலைக்காக கொடுக்கும் பொழுது அந்த கலையை படித்தார் என்று கொடுக்கக்கூடிய சான்றுக்கு இந்த 2 எழுத்து 3 எழுத்துக்கள் போடப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஆணுக்கு குரான் எப்படிப்பட்ட கண்ணியம் கொடுத்திருக்கிறது, ஒரு ஆணுக்கு இந்த குரான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருக்கிறது என்றால், குரான் சொல்லுகிறது அர்ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள், பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பெண்களை வைத்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய எந்த தேவைகளையும் இஸ்லாத்திற்கு வெளியிலே சென்று செய்வதற்கு அனுமதி வழங்காத மிகப்பெரிய ஒரு தகுதியை கொண்டவர்தான் ஆண் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த இஸ்லாம் அந்த ஆணுக்கு கொடுத்திருக்கும் ஆகப்பெரிய அந்தஸ்தை அன்பார்ந்தவர்களே, முதலாவது அவருக்கு கொடுத்திருக்கும் சர்டிபிகேட் அவர் ஒரு பெண்ணை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஆளுகின்ற ஆளுமை கொண்டவராக இருப்பார். இன்று பிரதேசவை தலைவர் இருக்கிறார்கள், இன்று மாவட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள், மாகாணத்தில் கட்டி ஆளுகின்ற முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், நாட்டை கட்டி ஆளுகின்ற அன்பார்ந்தவர்கள் ஜனாதிபதி இருக்கிறார். இப்படியெல்லாம் அன்பார்ந்தவர்கள் உலகத்திற்கே ஹலீஃபாக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா ஆண்களுக்கும் இந்த தகுதி கிடைப்பதில்லை, எல்லா ஆண்களும் இந்த பதவிகளை வகிப்பதில்லை. ஆனால் எல்லா ஆண்களுக்கும் குரான் கொடுத்திருக்கின்ற சமத்துவமான ஒரு உயர்ந்த பதவிதான் அர்ரிஜால் கவ்வாமூன அலா நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள். அதனாலே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு வாலிபனும் விளங்க வேண்டும், நான் என்னுடைய மனைவியை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேன், அவள் விரும்பிய பிரகாரம் அவளுடைய ஆடைகளை அவளை தெரிவு செய்து கொள்ளக்கூடாது, ஆடைகளை அவளுக்கு ஆசை வரலாம் ஆனால் அதை அடைந்து கொள்ளுகின்ற விதம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அவளுக்கு உணவுகளின் மீது ஆசை இருக்கலாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு அவளுக்கு வீதிகளில் இறங்கும் அதிகாரத்தை இஸ்லாம் அவளுக்கு கொடுக்கவில்லை, ஆடைகளை தெரிவு செய்வதற்காக வேண்டி பெரிய பெரிய சிட்டிகளை நாடி சென்று அவள் ஆடைகளை தெரிவு செய்து பல ஆண்களுக்கு முன்னாலே தன்னுடைய ஆடைகளை அடைத்துக் கொள்ள அவளுக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதற்கு உரிய தகுதியான முறையான ஒரு வழியை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இவைகளை எல்லாம் என்னால் செய்ய முடியும், நான் முன்னின்று செய்து கொடுப்பேன் என்று ஒரு செய்கின்ற ஒப்பந்தம் தான் அன்பார்ந்தவர்களே திருமண ஒப்பந்தம் என்பது. இந்த பெண் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறார். இன்றிலிருந்து அவளுடைய சகல பொறுப்புகளையும் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்ற உணர்வை ஒரு வாலிபனுக்கு உண்டாக்கித்தான் அன்பார்ந்தவர்களே அவனை திருமண பந்தத்தில் இணைய வைக்க வேண்டும். இன்று அதுவெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. திருமணத்திற்கு முன்னாலேயே பல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதிலே வீட்டுடைய பேச்சுவார்த்தை, நகையுடைய பேச்சுவார்த்தை, காசுடைய பேச்சுவார்த்தை, தொழிலுடைய பேச்சுவார்த்தை, பிச்சைக்காரனை போல அங்கே பிச்சை கேட்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆணை 18, 20, 22 வயது வரை வளர்த்து விட்டால் இந்த பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் இவனை வைத்து சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள், அல்லது இவனுக்கு ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே பேரம் பேசுவார்கள். இந்த உலகத்திலே அது இது அந்த கல் இந்த கல் அன்பார்ந்தவர்களே அவைகள் பேரம் பேசப்படுவது போல ஒரு ஆண்மகன் பேரம் பேசப்படுகிறான். இதை இஸ்லாம் வெறுக்கிறது. இதற்காக அல்ல இஸ்லாம் அர்ஜால் கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள் என்ற அந்த உயர்ந்த தகுதியை இந்த குரான் இந்த ஆணுக்கு இதற்காக கொடுக்கவில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே என்ன நடக்கிறது என்றால், தற்காலிகமாக தன்னுடைய மகனுடைய சுய லாபத்தை எதிர்பார்த்த அந்த பெற்றோர்கள் காலங்கள் கடந்து உருண்டோடி போகிறது. 10-8 வருடங்கள் தான் அன்பார்ந்தவர்களே ஒரு பெண் ஒரு ஆணுடைய உடல் சேவைக்காக அவனோடு வாழ்வாள். இஸ்லாத்திலே புரட்டி பாருங்கள், குரான் ஹதீஸ்களை எடுத்து பாருங்கள், நாம் அதிகமாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண் ஒரு ஆணுடைய சேவையின் கீழே இருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு அவள் அடிமைப்பட்டவளாக இருப்பாள். அதனாலே நாம் அடிமை போல் நடத்த வேண்டும் என்பதல்ல, அவள் இந்த ஆணிற்கு கட்டுப்பட்டு வாழ்வாள். எதையும் செய்ய முனைந்தால் இதை செய்யவா என்று கேட்பாள். எங்காவது பயணம் செய்ய நினைத்தால் அந்த பயணத்திற்கு உங்களுடைய அனுமதி இருக்கிறதா என்று கணவனுக்கே கேட்பாள். எப்பொழுது அவள் சுய விருப்பம் உள்ளவளாக நடப்பாள் என்றால் அவளுடைய வீடு, அவளுடைய வருமானம், அவளுடைய வாகனம், அவளுடைய தொழிற்சாலை என்றெல்லாம் தன்னுடையது என்னுடையது என்று எப்பொழுது பெண் பொருளாதாரத்திலே தன்னாதிக்கம் கொள்வாளோ
அன்று அன்பார்ந்தவர்களே, அவளுடைய கை ஓங்கிவிடும். அவள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்மிடத்தில் அனுமதி கேட்பாள், வாங்க வா, குடுக்க வா, போக வா, நிற்க வா என்று கேட்பாள். அதற்கு பின்னாலே போய்விட்டு சொல்லுவாள், போய்விட்டேன், வாங்கிவிட்டு சொல்லுவாள், வாங்கிவிட்டேன். இப்படி உலகத்தில் ஏராளமாக தலாக்குகள் நடந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஏராளமான தலாக்குகள் நடந்திருக்கிறது. என்னிடத்திலே கேட்காமல் கடைக்கு சென்றால், என்னிடத்திலே கேட்காமல் அவளுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு சென்றால், என்னிடத்திலே கேட்காமல் இன்ன பொருளை வாங்கிக் கொண்டால், என்னிடத்திலே கேட்காமல் இன்னாருடன் பிரயாணம் செய்தால், இப்படி அன்பார்ந்தவர்களே எப்பொழுது அவள் கேட்பாள் என்றால், இஸ்லாம் சொல்லுகிறதே, நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது வாலிபர்களே, உங்களுக்கு திருமணத்தின் தேவை இருக்கிறதா? நீங்கள் திருமணம் தாராளமாக செய்து கொள்ளலாம், ஆனால் உங்களிடத்திலே உடல் வலிமையும் பொருளாதார தரமும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தோலே, சமூகத்திலே ஏழைகள் இருப்பார்கள், சமூகத்திலே செல்வந்தர்கள் இருப்பார்கள், உத்தியோகம் செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இருப்பார்கள், பதவி வகிக்கின்ற பெரிய பதவிகளிலே வாழ்கின்றவர்கள் இருப்பார்கள், சாதாரணமானவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். எல்லோருக்குமே இஸ்லாம் இதே பொது விதியை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அன்பார்ந்தோட இஸ்லாத்தில் நாம் பார்க்கிறோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே செல்வந்தர்களுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது, ஏழைகளுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. எல்லோருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள், அவளுக்கு நீ மகர் கொடுக்க வேண்டும், அவளுடைய வாழ்க்கையின் தேவையை நீ பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே திருமணத்தினுடைய முதலாவது நோக்கமே, நம்மை நம்முடைய கட்டுப்பாட்டில் அவளை வைத்திருப்பதற்கான முதலாவது விதிமுறையே, நாம் நம்முடைய பொருளாதாரத்திலே அவளை வழிநடத்த பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி வழிநடத்துகின்ற திறனும் ஆற்றலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவளுடைய வீட்டுக்காக வழக்கு, அவளுடைய காணிக்காக வழக்கு, அவளுடைய கடைக்காக வழக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆணுக்கு வெட்கமே கிடையாது. அவர் கோர்ட்டில் நிற்கிறார், கோர்ட்டுக்கு செல்கிறார், பல தடவைகள் கோர்ட்டும் கையுமாக அலைகிறார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய காணிக்காக அல்ல, அவருடைய பொருளுக்காக அல்ல, தன்னுடைய மனைவியுடைய பொருளிலே பாக பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாக பிரிவினை சரியாக நமக்கு செய்யப்படவில்லை, அது மனைவி கோர்ட்டிலே வழக்கு வைக்க வேண்டும், அது நமக்குரிய உரிமை அல்ல. ஆனால் சிலர்கள் சொல்லுவார்கள், மனைவியுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பது நம்முடைய பொறுப்பு இல்லையா, அது அந்த தந்தைக்கு தெரிந்திருக்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு நான் என்ன பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், இந்த வீட்டிலே நான் உயிரோடு இருக்கும் போதென்றால் எப்படி கொடுக்க வேண்டும், நான் மரணித்தால் இவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை சரியாக போய் சேர்த்திக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெண்ணை பெற்ற அவருடைய பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அன்பாக இஸ்லாம் எவ்வளவு சமத்துவமாக உலகத்திலே வழிநடத்தி இருக்கிறது என்று பாருங்கள். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு ஆணுக்கான 2/3 பங்கை ஒரு ஆணுக்காக இஸ்லாம் பாக பிரிவினையிலே வராசத்து சொத்திலே இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே வரும் போதே அவருடைய தந்தையுடைய 2/3 பங்கை எடுத்துக்கொண்டுதான் அவர் வருகிறார். எனவே அவர் இந்த பெண்ணிடத்திலே வீடு கேட்க தேவையில்லை, இந்த பெண்ணிடத்திலே வருமானத்திற்குரிய வழிகளை எதிர்பார்க்க தேவையில்லை, அல்லது பெரிய மனிதர்கள் இந்த போர்வையிலே உட்கார்ந்து கொண்டு 40 பங்கனா 30 பவுனா 20 பவுனா 50 பவுனா ஊடா காணியா பெருசா சின்னனா 2 கட்டா 1 கட்டா பிச்சை கேட்க தேவையும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இதை நாம் ஏன் ஆத்திரத்தோடு சொல்கிறோம், 10 வருடங்கள் கழிந்து விட்டது, ஆளுக்கு ஒரு பிள்ளையை கையிலே வைத்துக் கொண்டு காலி கோட்டிலே நிற்கிறார்கள், சொன்னபடி தரவில்லை, சொன்னபடி செய்யவில்லை, மேல்தட்டு சாரன் என்றார்கள், கீழ்த்தட்டை சந்திருக்கிறார்கள், கீழ்த்தட்டு சாரன் என்றார்கள், மேல்தட்டை சந்திருக்கிறார்கள், காலி சவுனியே என்றார்கள், இரும்புறை உள்ளுக்கு தந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் அன்பார்ந்தவர்களே வழக்குகளும் வம்புகளும் பிரச்சனைகளும் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில் ஏற்பட வேண்டிய பிரச்சனைகள் என்று ஒன்றிருக்கிறது. உலகத்தில் எல்லா உறவுகளோடும் பிரச்சனை இருக்கிறது, கடைக்கார முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை இருக்கிறது, அது கடையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனை இருக்கிறது, அது வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த உள்புற அந்த பிரச்சனைகளைத்தான் இஸ்லாம் பிரச்சனை என்கிறது. இந்த வெளிப்புற பிரச்சனையை அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் பிரச்சனை என்றே சொல்வதில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, இதனாலதான் நாம் சொல்லுகிறோம், குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, ஒரு ஆணுடைய கருவி அர்ஜால் அப்பா மூணு அலன்யசா, ஒரு ஆண் என்பவர் ஒரு பெண்ணை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை என்பவரும் அன்பார்ந்தவர்களே இந்த மேலான உயர்ந்த இந்த தகுதி உள்ளவர்கள். ஒரு பெண்ணை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு தந்தையும் நினைக்க வேண்டும், நல்ல ஒரு ஆணுக்கு தான் என்னுடைய மகளை நான் கொடுக்க வேண்டும், என்னுடைய மகளை எடுப்பதற்கு முன்னாலேயே, என்னுடைய மகளை தன்னுடைய சொந்தத்திலே ஆக்கிக் கொள்வதற்கு முன்னாலேயே இவ்வளவு தூரம் ஒரு வியாபாரம் நடக்கிறது, எப்படி என்னுடைய மகளை வைத்து இவர் காப்பாற்றப் போகிறார் என்ற உணர்வோடு பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஆண்களை சமூகத்தில் புறக்கணிக்க வேண்டும். ஒரு தந்தை கொடுக்கிறார் தன்னுடைய மகளுக்கு, அவளுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அது அவளுக்கு கொடுக்கின்ற அவளுடைய உரிமை அது. அதை பிச்சடிக்க, பறித்தடிக்க, கேட்டடிக்க, வழக்கு பேசி எடுக்க எந்த ஒரு ஆணுக்கும் இஸ்லாம் உரிமை கொடுக்கவில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே தான் இன்று எவ்வளவு கவலையாக இருக்கிறது. இன்று காலையில் கூட நீங்கள் நான் பார்த்தோம் எத்தனையோ குடும்பத்திலே பிரச்சனைகள் என்று, இன்று வெள்ளிக்கிழமை காலையில் கூட சில பிரதேசங்களிலே காவி கோடுகள் கூட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வாரத்திற்கு பிரித்து அந்த விவாகரத்து விஷயங்களை, கணவன் மனைவியின் உள்பூசல்களை தீர்த்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த அளவிற்கு ஏராளமான பயில்கள் காவியார்களிடத்திலே வந்திருக்கிறது. அன்பார்ந்த யார்கள் காவியாரத்தில் யார் வருவார்கள்? முஸ்லீம்கள் தான் வருவார்கள். இன்று பாருங்கள், நம்முடைய நாட்டிலே ஏராளமாக தலாக் நடந்திருக்கிறது. ஏராளமாக தலாக்கிற்காக வேண்டி விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தலாக் முடிந்திருக்கிறது, ரெண்டு தலாக் முடிந்திருக்கிறது. தொங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான குடும்பங்கள். ஆக அன்பார்ந்தவளே, இதனுடைய அடிப்படைகளை உள்ளுக்குள்ளே நுழைந்து பார்த்தால் அது காணி பிரச்சனை, அது வீட்டு பிரச்சனை, பாக பிரச்சனை, சாப்பை பிரச்சனை, அற்ப பிரச்சனைகள். அன்பார்ந்தவளே, ஒரு கணவனுக்கு மனைவிக்கு என்ன பிரச்சனை வரலாம்? அதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களையும் புறந்தள்ளி ஒரு மாத காலங்கள் உங்களுக்கிட்டே நான் வருவதில்லை என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்திருந்தார்கள். அடிப்படை காரணம் இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையிலே பிரச்சனை வரலாம். அது வரும், இஸ்லாம் வரும் என்று சொல்லுகிறது. அதனாலே தான் இஸ்லாம் தீர்ப்பு சொல்லுகிறது. உங்களுடைய மனைவியோடு உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா, புத்திமதி சொல்லுங்கள். அந்த புத்திமதி அவள் கேட்க மறுக்கிறாளா, அவளுக்கு சாதாரணமாக நீங்கள் அடித்து பாருங்கள். அது காயங்கள் இல்லாத வண்ணம் அடித்து அவளை வெட்டிக்க வையுங்கள். என்ன, என்னுடைய கணவன் கை நீட்டி அடித்து விட்டாரே, சிறு பராயத்திலிருந்து இந்த கணவனுடைய கையில் நான் வரும் வரை என்னுடைய பெற்றோர்கள் கூட எனக்கு கை நீட்டவில்லையே, எனவே என்னுடைய கணவன் எனக்கு கை நீட்டி அடிக்கும் அளவிற்கு நான் முறைகேடாக நடந்து கொண்டேனா, நான் திருந்த வேண்டுமே என்ற உணர்வில் அந்த வெட்கத்தில் அவர் உங்களுக்கு கட்டுப்படுவார். அதையும் மீறுகிறாய் என்றால் உங்களுடைய படுக்கைகளை பிரித்துக் கொள்ளுங்கள். அதையும் மீறுகிறாய் என்றால் அவளிடத்திலே நீங்கள் அவளுடைய பெற்றோர்களின் வீடுகளிலே அவளை கொண்டு போய் சேர்த்து விட்டு, நல்ல மூத்த புத்திசாலியான அறிவாளிகளான நம்பிக்கைக்கு பாத்திரமான சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்து நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு செல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே இப்படியாக பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படியாக தீர்க்க சொல்லுகிறதே ஒழிய, அன்பார்ந்தவர்களே, காணி அறிவுகளுக்காக செல்வதை இஸ்லாம் சொல்லுகிறதே. அர்ரிஜால் கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் ஏனிலே இந்த காலகட்டத்திலே சொல்லுகிறோம், ரஜபுடைய தலைப்பறை கண்டு 2 நாட்கள் கடந்திருக்கிறது, முன்னாலே சாபான் வருகிறது, அதற்கு பின்னாலே ரமலான் வர இருக்கிறது. இந்த காலத்திலும் கூட அன்பார்ந்தவர்களே, அதிகமான கணவன் மனிதர்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த பிளவுகள் பிரச்சனைகளின் ஊடாக துஆக்கள் கபூலாகக்கூடிய, அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அபரிமிதமான கூலிகளை வாங்கிக் கொடுக்கக்கூடிய இந்த ஷாபான் ரமலானுடைய காலத்தில் கூட அதிகமான கணவன் மனைவிகளுக்கு இடையே முரண்பாடு இருக்கிறது. பெற்றோர்களை தீர்த்து வையுங்கள், அவருடைய மனங்களை மிக இனிமையானதாக ஆக்கி வையுங்கள், அவருடைய அமல்களிலே உற்சாகத்தை உண்டு பண்ண. ஒரு கணவன் மனைவி கடையில ஏற்படக்கூடிய பிரிவுகள் அன்பார்களே அமல்களிலே ஆசை இல்லாமல் ஆக்கிவிடும். அதாவது எவ்வளவு பெரிய செல்வந்தர்களும் தாராளமாக செலவழித்துக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய மனைவியோடு பிரச்சனை என்றால், உள்ளத்திலே கவலை இருக்கிறது என்றால், அதற்கு பின்னாலே சதக்காக்கள் கூட தடைப்பட்டு போகும். அதனால் அன்பார்களே, புனிதமான கண்ணியமான இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பரக்கத்தை கேட்ட இந்த மாதம், அடுத்து ஷவானுடைய மாதம் வர இருக்கிறது, அதற்கு பின்னாலே பரக்கத்துகளை அள்ளிக்கொண்டு பூமிக்கு சேர்க்கக்கூடிய ரமலானுடைய காலம் இருக்கிறது. இதற்கு முன்னாலேயே இந்த திருமணத்தின் ஊடான இது போன்ற சின்ன சின்ன சர்ச்சைகள் கணவன் மனைவிக்கிடையே நீக்கப்பட்டு, அன்பார்ந்தவர்களே, ஒரு சந்தோஷமான சாம்பத்திய வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபடும் போதுதான் அமல்கள் கபூலியத்தாகும், துஆக்கள் கபூலியத்தாகும், சுன்னத்தான அமல்கள் எல்லாம் இடத்திலே சென்றடைந்து தகுதியான கூலிகளை வாங்கித் தரும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதிகளை சந்தோஷங்களை உண்டு பண்ணுவானாக. யாரா, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. யாரா, நம்முடைய வாலிபர்களிடத்திலே யாரா திருமணத்தின் விழிப்பு உணர்ச்சிகளை உண்டாக்குவாயாக, பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் தன்மைகளை உண்டாக்குவாயாக. மதுமுக்கு அறிந்துபட்டு யாரா இன்று ஏராளமானவர்கள் மதுவிலே ஈடுபட்டு இன்று வாலிபத்தை கழித்து எங்கோ போய்கொண்டிருக்கிறார்கள் யாரா. நம்முடைய சமூகத்தில் குறைவாக இருந்தாலும் அந்த நோய் இன்று நம்முடைய சமூகத்தை பீடித்துக் கொண்டிருக்கிறது. நாயனே, நம்முடைய வாலிபர்களை பாதுகாப்பாயாக, வாலிபர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக, ஈமானுடைய உணர்வுகளை உண்டாக்குவாயாக, அந்த விழிப்புணர்ச்சிகளை கேட்டு உள்ளம் தெளிவு பெற்று யாரா பாவங்களின் பாதுகாக்கக்கூடிய வாலிப யுவதி சமூகத்தை நம்முடைய குடும்பத்திலிருந்து முழு உலகத்திலும் நீ உண்டு பண்ணுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.